إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சத்தியம் அசத்தியங்கள் ஓர் ஒப்பீடு என்ற தலைப்பில் ஒரு சிறிய உரையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். சத்தியம் இதனை பொறுத்தவரையில் இது ஒருமையாக இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அசத்தியங்கள் என்பதை பொறுத்தவரையில் அது பன்மையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறது. சத்தியம் என்பது ஒன்று, அசத்தியம் என்பது அது அதிகமானது, ஒன்றுக்கு மேற்பட்டது என்கின்ற செய்தியை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த சத்தியத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இந்த சத்திய இஸ்லாத்தை இயற்கை மார்க்கம் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சத்தியம் என்கின்ற ஒன்றை இயற்கை மார்க்கம் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே இந்த சத்திய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இது அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு தேர்வு செய்த ஒரு மார்க்கம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வரலீத்து லகுமுல் இஸ்லாம் தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ, யார் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான் அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பதை தெளிவுபடுத்தும் முகமாக அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்கிறார். அதேபோன்று இந்த அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் இது இயற்கையாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு மார்க்கமாகவே இது கணிக்கப்படுகிறது. இது ஏன் இயற்கையான மார்க்கமாக கணிக்கப்படுகிறது என்றால், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு வாக்குறுதியை எடுத்துத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அது என்ன வாக்குறுதி என்றால், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்று அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே கேட்ட சந்தர்ப்பத்தில், காலு பலா, நாங்கள் அனைவரும் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஆம், நிச்சயமாக நீதான் எங்களுடைய ரப்பு என்ற வாக்குறுதியின் அடிப்படையிலேதான் நாங்கள் இந்த துன்யாவுக்கே வருகிறோம். எனவே இந்த துன்யாவுக்கு இந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே நாம் வந்தாலும், இந்த இயற்கையான இஸ்லாத்தின் கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் வந்தாலும், காலப்போக்கில் எங்களுடைய பருவ வயதுகளை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய அந்த கொள்கையிலே நாங்கள் மாற்றம் செய்து விடுகிறோம். அந்த இயற்கையான அந்த இஸ்லாமிய கொள்கையிலிருந்து நாங்கள் தடம் புரண்டு விடுகிறோம். எனவே அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை இயற்கையான இஸ்லாமிய மார்க்கம் என்று அல் குர்ஆனிலே சொல்கிறான். அகிம் வஜ்ஹக லித்தீன் ஹனீஃபா, நபியே, உங்களுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் சாய்த்தவராக அந்த தீனுக்காக முன்னோக்குவீராக என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபித்ரத் அல்லாஹி அல்லதி ஃபத்தர அன்நாஸ அலைஹா, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் இது இயற்கையான மார்க்கம். இந்த இயற்கையின் அடிப்படையிலேதான் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இந்த இயற்கையான இந்த மார்க்கம் தான் தாலிக தீனுல் கையும், அதுதான் என்று அல்லாஹ் மிக தெளிவாக எமக்கு தெளிவுபடுத்திவிட்டு, வலாகின்ன அக்ஸர அன்னாஸ் லா யஅலமூன், எனினும் மனிதர்களிலே அதிகமானவர்கள் இதனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதேபோன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு மாலையிலும் ஓதக்கூடிய துஆ என்னவென்றால், அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், காலையானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இயற்கையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே காலையை அடைந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். மாலையை அடைந்தால் அம்சைனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இந்த இஸ்லாமிய இயற்கையான அந்த மார்க்கத்திலே நாங்கள் மாலையை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை ஓதுவார்கள் என்ற செய்தியை முஸ்னத் அகமது என்ற கிரந்தத்திலே 15364 இலக்கத்திலே எங்களால் பார்க்க முடியும். அதேபோன்று சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 1385 இலக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இந்த இயற்கையான அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் அது பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிஸானிஹி, அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளையை நெருப்பு வணங்கிகளாக, அந்த பிள்ளையை யூதர்களாக, அந்த பிள்ளையை கிறிஸ்தவர்களாக, இன்னொரு அறிவிப்பில் அவ் யுஷர்ரிகானிஹி, அந்த பிள்ளையை முஷ்ரிக்குகளாக மாற்றுகிறார்கள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அனைத்து செய்திகளினூடாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், இஸ்லாம் என்பது இயற்கையான ஒரு மார்க்கம், இயற்கைக்கு புறம்பான மார்க்கமும் அல்ல. அது மனிதனுடைய இயல்புகளை அறிந்து, மனிதனுடைய ஆசாபாசங்களை அறிந்து, அதற்கும் இடமளித்து எல்லா வகையிலும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் காணப்படுகிறது. எனவே இந்த இயற்கையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில், அது என்னதான் அதற்குரிய இயல்பான சில நல்ல தன்மைகளை கொண்டிருந்தாலும் அது மனிதர்களுடைய கைவைப்பின் காரணமாக மனிதர்களுடைய அந்த கலப்படங்கள் அதிலே சேருவதன் காரணமாக அதனுடைய இயற்கை தன்மையிலிருந்து மாறி அது செயற்கையாக மாற்றப்படுகிறது. உண்மையான அந்த இயற்கையான அந்த இஸ்லாமிய சத்தியம் மனித கரங்கள் புகுந்து விளையாடுவதன் காரணமாக அதிலே அது கைவைப்பதன் காரணமாக அந்த சத்தியம் அசத்தியமாக மாறுவதற்கும் அந்த இயற்கை மார்க்கம் செயற்கையான ஒரு மதமாக மாற்றப்படுவதற்கும் ஒரு காரணமாக அது அமைந்து விடுகிறது. எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பல விஷயங்கள் இன்று மனிதர்களுடைய கரங்கள் புகுந்து விளையாடியதால் அது அதனுடைய இயல்புத்தன்மைகள் மாற்றப்பட்டு ஒரு செயற்கையான ஒரு கொள்கை வடிவமாக இன்று இஸ்லாம் போதிக்கப்படுகிறது. எனவே இந்த இஸ்லாத்தினுடைய அந்த சத்தியத்தினுடைய இயல்பு தன்மைகள் என்ன, அதேபோன்று அசத்தியங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அசத்தியங்களுடைய அந்த தன்மைகள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலாவது இதிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த சத்தியம் என்பது அது ஒரே ஒரு வழி, அது பல வழிகள் கிடையாது, அதற்கு பல மார்க்கங்கள் கிடையாது. பல கோட்பாடுகளை சொல்லி இந்த ஒவ்வொரு கோட்பாடுகளும் இஸ்லாம் தான் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் என்பது அது ஒரு வழிதான், ஒரு மார்க்கம்தான். இதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களுக்கு ஒரு அழகிய வரைபடத்தின் மூலமாக தெளிவுபடுத்தினார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் 4142 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேர்கோட்டை வரைந்தார்கள். அந்த நேர்கோட்டை வரைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா சபீலுல்லாஹ், இந்த நேரான ஒரு கோடி இருக்கிறதே, இதுதான் அல்லாஹ்வினுடைய பாதை என்று சொல்லிவிட்டு சும்ம ஹத்த ஹுதூதன், பிறகு அதற்கு அருகாமையில் பல கோடுகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைந்தார்கள். அந்த நேரான ஒரு கோட்டிற்கு வலதுபுறமாகவும் அந்த நேரான ஒரு கோட்டிற்கு இடதுபுறமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கோடுகளை வரைந்துவிட்டு சொன்னார்கள், ஹாதிஹி சுபுல், இவைகளெல்லாம் பல வழிகள், பல மார்க்கங்கள், அலா குல்லி சபீலின் மின்ஹா ஷைத்தான், இந்த ஒவ்வொரு வழியிலும் ஷைத்தான் இருந்து கொண்டிருக்கிறான், இருந்து கொண்டு யதுஉ இலைஹி, அதன்பால் அவன் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரான ஒரு கோட்டிற்கு வலதுபுறமாகவும் அந்த நேரான ஒரு கோட்டிற்கு இடதுபுறமாகவும் பல கோடுகளை அமைத்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், இந்த பல கோடுகளெல்லாம் வழிகேடுகள். இந்த வழிகளுடைய அழைப்பாளர் யார் என்று கேட்டால் அது ஷைத்தான், ஷைத்தான் தான் இதில் இருந்து அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டினார்கள். அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ, இதுதான் என்னுடைய நேரான பாதை, இதே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல், பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, நீங்கள் பல வழிகளை பின்பற்றுவீர்களேயானால் அவனுடைய நேரான ஒரு வழியிலிருந்து அது உங்களை திருப்பிவிடும். ஜாலிக்கும் வஸ்ஸாக்கும் பி, இதனை அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு வசியத்தாக செய்கிறான். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த வசியத்தை அல்லாஹு தஆலா செய்கிறான் என்று அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தின் 153வது வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார். எனவே இந்த சத்தியத்தை பொறுத்தவரையில் அது ஒரு வழி, ஒரு மார்க்கம், அதனுடைய பல வழிகள் அதற்கு இருக்காது, பல கூட்டங்கள், அது சத்தியமாக இருக்க முடியாது என்பதை மிக தெளிவான ஒரு வரைபடத்தின் ஊடாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியப்படுத்துகிறார். அதே போன்று அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், கான நாசு உம்மத்தன் வாஹிதா, இந்த மக்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் இயற்கையாக அல்லாஹ்வினுடைய தீனை பின்பற்றியவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு சமுதாயமாகத்தான் இருந்தார். ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் பிழை செய்ததன் காரணமாக, அவர்கள் கருத்து மோதல்கள் கொண்டதன் காரணமாக, வழிகேடுகளை தோற்றுவித்ததன் காரணமாக அல்லாஹ் நபிமார்களையும் தூதர்களையும் அனுப்பினான். அந்த நபிமார்களோடும் தூதர்களோடும் வேதங்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பினான். ஏன் வேதங்களை அனுப்பினான் என்றால், அந்த அவர்கள் கருத்து மோதல்கள் கொண்டிருந்த, அவர்களுக்கு மத்தியிலே முரண்பட்டுக் கொண்டிருந்த அந்த விடயங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களோடு வேதங்களையும் அனுப்பினான். ஆனால் என்ன நடந்தது என்றால், ஒரு கருத்து மோதலுக்கு தீர்வு வேண்டும் என்பதற்காக, சர்ச்சைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட அந்த வேதத்திலேயே அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கருத்து மோதல்கள் கொண்டார்கள். என்றாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஃபஹதல்லாஹு அல்லதீன ஆமனு லிமஃதலஃபூ ஃபீஹி மினல் ஹக், எவர்களுக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடினானோ, எவர்களுக்கு சத்தியம் கிடைக்க வேண்டும் என்று நாடினானோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கருத்து மோதல்கள் விடயத்திலே ஒரு தீர்வை கொடுத்து அவர்களுக்கு நேர்வழியை காட்டினான். வல்லாஹு யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தில் முஸ்தகீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களை நேரான வழியிலே செலுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த இஸ்லாத்தினுடைய சத்தியத்தினுடைய இயற்கை தன்மை என்னவென்றால், அது ஒரு சமுதாயம்தான், அது ஒரு மார்க்கம்தான், பல வழிகள், பல மார்க்கங்கள், அது சத்தியமாக இருக்க முடியாது. எனவே இந்த சத்திய மார்க்கத்திலே, அந்த ஒரு வழியிலே இருக்கக்கூடிய மக்களாகத்தான் மக்கள் ஆரம்பத்திலே இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கிலேதான் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து மோதல்கள் உருவாகின. அந்த கருத்து மோதல்களை தீர்ப்பதற்காக அல்லாஹ் வேதத்தை அனுப்பினான். ஆனால் அந்த கருத்து மோதல்கள் தீர்ந்தபாடில்லை, அந்த வேதத்திலும் அவர்கள் கருத்து மோதல் கொண்டார்கள். தீர்வு என்னவென்றால், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று நாடினானோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த கருத்து மோதல்களிலிருந்து ஒரு தெளிவை கொடுத்து ஒரு தீர்வை, ஒரு நேர்வழியை அல்லாஹு தஆலா வழங்கினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வலவு ஷா ரப்புக லஜால الناس உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நாடியிருந்தால் மக்களையெல்லாம் ஒரு சமுதாயமாக அல்லாஹு தஆலா மாற்றியிருப்பான். ஆனால் வலா யஸாலூன முக்தலிஃபீன இல்லா மன் ரஹிம ரப்புக், இந்த மக்களெல்லாம் இவர்கள் கருத்து மோதல் கொண்டு கொண்டே இருப்பார்கள். யார் அந்த கருத்து மோதலில் இருந்து விடுதலையாகி அவர்கள் சரியான சத்தியத்தை ஒற்றுமையாக பின்பற்றுவார்கள் என்றால், எவர்களுக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடியிருக்கிறானோ, எவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்திருக்கிறானோ, அவர்கள்தான் இந்த கருத்து மோதல்களிலிருந்து தப்பித்து அந்த நேரான ஒரு வழியிலே ஒரு சமுதாயமாக அவர்கள் பயணிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே இந்த சத்தியத்தினுடைய இயற்கையான தன்மை என்னவென்றால், அது ஒரு வழிதான், ஒரு மார்க்கம்தான். பல மார்க்கங்கள், பல வழிகள், பல கருத்து மோதல்கள், பல முரண்பாடான அந்த செயல்பாடுகள் எல்லாம் அது மார்க்கமாக ஆக முடியாது, அது ஒரு வழியாக ஆக முடியாது. அப்படி இருக்குமையாக இருந்தால் அது இயற்கையான அந்த இஸ்லாத்திற்கு விரோதமானது, அது அந்த சத்தியத்திற்கு விரோதமானது என்பதை முதலிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் என்பது ஏன் அது ஒரு வழியாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திப்போமேயானால், இந்த சத்தியத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். சத்தியம் என்றால் அது இஸ்லாம். அந்த இஸ்லாத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா. எங்களை படைத்த ரப்பு அந்த அல்லாஹு தஆலா தான் இந்த இஸ்லாத்தினுடைய சகல விடயங்களுக்கும் எங்களுக்கு சட்டம் அமைத்து கொடுத்திருக்கிறான். அவனுடைய தூதர்கள் மூலமாக, அவனுடைய வேதத்தின் மூலமாக அந்த சட்டங்கள் எமக்கு அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எங்களுடைய ரப்பு ஒன்றாக இருப்பதால் தான், ஒரே ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டதனால் தான் இந்த சத்தியமும் ஒரே வழியாக இருக்கிறது. பல ரப்புகள் இருந்தால், பல அல்லாக்கள் இருந்தால், இன்று தமிழர்களுக்கு இருப்பது போன்று பல கடவுள்கள் இருந்தால் பல வழிகள் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆனால் பல கடவுள்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பல ரப்புகள் கிடையாது, அல்லாஹ் என்ற பெயரிலே பல அல்லாக்கள் கிடையாது. அல்லாஹ் என்பவன் ஒருவன், அவன் ஒருவனாக இருப்பதனால் தான் மனித சமுதாயத்திற்கு காட்டிய அந்த வழியும் அது ஒரே வழியாக, நேரான ஒரே மார்க்கமாக அது இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனை அல்லாஹு தஆலா சூரத்துல் அம்பியா என்ற அத்தியாயத்தின் 92வது 93வது வசனத்திலே சொல்லுகிறார், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்து வாஹிதா, நிச்சயமாக உங்களுடைய சமுதாயம் அது ஒன்றுதான், அது ஒரே ஒரு சமுதாயம்தான். وَأَنَا رَبُّكُمْ فَعْبُدُونِ, ஏன் நான் தான் உங்களுடைய ரப், நான் தான் உங்களுடைய எஜமான், எனக்கே நீங்கள் அடிபணிய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். ஆனால் وَتَقَطَّعُوا أَمْرَهُمْ بَيْنَهُمْ, அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய விடயங்களை பல துண்டுகளாக பிரித்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் எங்களை நோக்கி வரவேண்டி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தின் 52வது வசனம் முதல் 56வது வசனங்கள் வரைக்கும் இதே செய்தியை அல்லாஹ் மீண்டும் வலியுறுத்துகிறான். நிச்சயமாக உங்களுடைய அந்த சமுதாயம், உங்களுடைய அந்த வழி, அது ஒரே ஒரு வழிதான். காரணம், நான் உங்களுடைய ரப்பு, நீங்கள் எனக்கு அடிபணிய வேண்டும். ஆனால் மக்கள் அந்த மார்க்கத்தை பல துண்டுகளாக பிரித்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துண்டுகளை பிடித்து கொண்டு ஒவ்வொரு கூட்டங்களாக மாறி அவர்கள் குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், தங்களிடத்திலே இருப்பதை வைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள், அவர்களுடைய அந்த மயக்கத்திலே அப்படியே விட்டுவிடுங்கள். நாங்கள் அவர்களுக்கு இந்த உலகத்திலே சொத்து செல்வங்களை வழங்கலாம், அவர்களுக்கு பொருளாதார வளங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் அவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குத்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்யும் விதமாக எங்களுக்கு சொல்கிறார். எனவே இந்த சத்தியம் என்பது அது ஒன்றுதான். அதற்குரிய அடிப்படை காரணம், அந்த சத்தியத்திற்கு சொந்தக்காரனான அல்லாஹு தஆலா அவன் ஒருவன்தான் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இந்த அசத்தியங்கள் உருவாகுவதற்குரிய அடிப்படை காரணங்கள் சில இருக்கின்றன. இந்த பல கூட்டங்கள், பல பிரிவுகள், பல மதுஹபுகள், இவைகளெல்லாம் ஏன் உருவாகின்றன, ஏன் இந்த அசத்தியம் தோற்றமெடுக்கிறது என்பதற்குரிய ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விளங்கிக் கொள்ள வேண்டிய காரணம் என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்திலே ஒரு மனிதர் நுழைய வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தக்கூடிய முதலாவது வார்த்தையாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சரியாக மக்கள் புரியவில்லை, சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த வாசகத்தில் சரியான விளக்கம் இல்லாததன் காரணமாகத்தான் இவ்வளவு பிரிவுகளும் இவ்வளவு அசத்தியங்களும் உருவாகின்றன என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அது வெறும் வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது, அது வாயினால் சொல்லக்கூடிய வெறும் ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த கலிமா பொதிந்திருக்கக்கூடிய செய்தி என்ன? இதனுடைய அடிப்படை என்ன? இந்த கலிமாவை சொல்லக்கூடியவரிடத்திலே காணப்பட வேண்டிய தகுதிகள் என்ன? இவைகளெல்லாம் சரியான புரிதல்கள் இல்லாமல் கலிமாவையும் சொல்லுகிறார்கள், இணை வைப்பிலும் ஈடுபடுகிறார்கள். கலிமாவையும் சொல்லிக் கொள்கிறார்கள், கபர்களிடத்திலே போய் மண்டியிடக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். கலிமாவையும் சொல்லுகிறார்கள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய பல காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். இப்படி இந்த கலிமாவை சொல்லிக்கொண்டு இந்த கலிமாவை வாயளவிலே ஏற்றுக்கொண்டு இணை வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக எங்களுடைய இந்த சமுதாயம் இருப்பது கவலைக்குரியது. ஏன் இவர்கள் இந்த கலிமாவை புரிந்து கொள்ளவில்லை என்றால், அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு அல் குர்ஆனிய வசனம் சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தின் 106வது வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இத்தபி மா ஊஹிய இலைக மின் ரப்பிக், நபியே உங்களுடைய ரப்பிடமிருந்து எது உங்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். ஏன் உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு வஹி மூலமாக இறக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் அதற்குரிய காரணத்தை அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், லா இலாஹ இல்லாஹுவ. ஏன் உங்களுடைய ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டதை மட்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் அவனை தவிர வேறு இலாக உங்களுக்கு கிடையாது, அவனை தவிர வேறு கடவுள்கள் உங்களுக்கு கிடையாது. அனில் முஷ்ரிக்கீன், இந்த விடயத்தில் பிழை செய்யக்கூடிய முஷ்ரிக்குகளை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய சரியான அர்த்தத்தை அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனிய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு புரிய வைக்கிறான். அது என்ன புரிதல் என்றால், நீங்கள் வஹி மூலமாக உங்களுக்கு இறக்கப்பட்டதை மட்டுமே பின்பற்ற வேண்டும், உங்களுடைய ரப்பிடமிருந்து வரக்கூடியதை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும், வேறு எதையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. ஏன் உங்களுடைய ரப்பிடமிருந்து வரக்கூடியதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால், அவனை தவிர வேறு இலாக கிடையாது, அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். அதே போன்று சூரத்து ஷூரா இந்த அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்திலே அல்லாஹ் கேட்கிறான், அம் லஹும் ஷுரகாஉன் ஷரஊ லஹும் மினத் தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹு தஆலா அனுமதி அளிக்காத, அல்லாஹு தஆலா சொல்லாத மார்க்க சட்டதிட்டங்களை உருவாக்கக்கூடிய இணை தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறதா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே யார் அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லாத சட்டதிட்டங்களை, அல்லாஹ் வஹியின் மூலமாக இறக்காத அந்த சட்டதிட்டங்களை இதுவும் மார்க்கம்தான் என்று மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறார்களோ அவர்கள் இணை தெய்வங்கள். அவர்கள் யாருக்கு கூட்டாகுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹுக்கு கூட்டாகுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹினுடைய இந்த மார்க்கத்தினுடைய பங்காளிகளாக அவர்கள் மாறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பங்காளிகள் சொல்லுவதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் இதுவும் மார்க்கம்தான் என்று அதை மார்க்க சட்டதிட்டமாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த பங்காளிகளை அல்லாஹ்வினுடைய இணை தெய்வங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வதற்குரிய அந்த சமனான அந்த குற்றமாக இணை வைப்பாக அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனி வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவே இந்த தீனை பொறுத்தவரையில் அதனுடைய முழு அதிகாரமும் அல்லாஹுக்கு சொந்தமானது. எனவே இந்த சத்திய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதர் அந்த நேரான வழியிலே பயணிக்க வேண்டும் என்றால் அவர் வஹியை விட்டும் தடம்புரளக்கூடாது. வஹிக்கு அப்பாற்பட்ட சட்டதிட்டங்கள், அதனுடைய விடயங்கள் எவ்வளவுதான் அழகானதாக இருந்தாலும், எவ்வளவுதான் கவர்ச்சியானதாக இருந்தாலும், இந்த இடத்திலே இப்படி ஒரு சட்டம் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று எங்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் அதனை மார்க்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இன்று நாங்கள் அவதானிக்கிறோம், மையத்துகளை அடக்கிவிட்டு, ஜனாதாக்களை மன்னரைகளிலே அடக்கிவிட்டு, அடக்கி விட்டதற்கு பிறகு அந்த இடத்திலே நின்று கொண்டு ஒரு பயான் செய்வதை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த பயானை காட்டி தந்தவர்கள் அல்லாஹ்வா அவனுடைய தூதரா? யாருமே காட்டி தரவில்லை. அல்லாஹ் வஹியின் மூலமாக இப்படி ஒரு அமலை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. ஆனால் இன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர உள்ள எல்லா பிரிவுகளும் இந்த பிதாத்தை செய்கிறார்கள். செய்வதற்கு ஒரு நல்ல காரணம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் இவைகளெல்லாம் ஏற்புடையதல்ல. அல்லாஹ்வினுடைய வஹியை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அதிலிருந்து நாங்கள் தடம்புரளக்கூடாது. ஏனெனில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுக்கு எது வஹி மூலமாக அறிவிக்கப்படுகிறதோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். இன்னக்க அலா சிராத்தி முஸ்தகீம், அப்படி நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் நேரான பாதையிலே பயணிக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே நேரான பாதை என்பதும் இந்த சரியான இந்த சத்தியம் ஒருமையாக இருப்பது என்பதும் எதிலே தங்கியிருக்கிறது என்றால் அல்லாஹ்வினுடைய அந்த வஹியை பின்பற்றுவதிலே தான் தங்கியிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், லா முபத்தில லி கலிமாத்தி, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் இருக்கிறதே, அவனுடைய வஹியினுடைய அந்த வார்த்தைகள், அதனை மாற்றக்கூடிய எந்த ஒரு சக்தியும் உலகத்திலே கிடையாது. வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா, அவனை தவிர வேறு எந்த விதமான திரும்பக்கூடிய சக்தியும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் இதுதான் மார்க்கம் என்று சொல்லிவிட்டால், இவ்வளவுதான் உங்களுடைய மார்க்கம் என்று பூரணப்படுத்திவிட்டால், அதற்கு அப்பால் அல்லாஹினுடைய அந்த மார்க்கத்திலே கைவிக்கின்ற உரிமைகள், அல்லாஹினுடைய மார்க்கத்தை மாற்றக்கூடிய உரிமைகள் யாருக்குமே கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக சொல்கிறார். எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சரியாக ஒரு மனிதர் புரிந்து கொள்வாராக இருந்தால், சரியாக ஒரு மனிதர் விளங்கிக் கொள்வாராக இருந்தால் அவர் இவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்று பூமியிலே இருக்கக்கூடிய, பூமியிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலாதாரங்கள், இவைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது இஜ்மாவாக இருக்கலாம், கியாஸாக இருக்கலாம், மதஹபுகள் சட்டதிட்டங்களாக இருக்கலாம், சலஃப் கொள்கைகளாக இருக்கலாம், எவைகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட அசத்தியங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்பது அல்லாஹ்வினுடைய வகையோடு அது நின்றுவிடும். அதற்கு அப்பால் ஒரு அணு அளவு கூட அது வேறு ஒன்றின்பால் தேவையுடையதாக இருக்காது. ஏன்? அல்லாஹு தஆலா பூரணப்படுத்தியதுதான் அந்த சத்திய மார்க்கம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சத்திய மார்க்கத்திலிருந்து மனிதர்கள் ஏன் தடம் புரளுகிறார்கள் என்றால், அவர்கள் வஹிக்கு அப்பால் செல்லுவதன் காரணமாக, வஹியை விட்டும் தாண்டி வேறு சில மூலாதாரங்களின் பால் செல்லுவதன் காரணமாக அவர்கள் தடம் புரளுகிறார்கள். உதாரணத்திற்கு ஓரிரு விடயங்களை இந்த இடத்திலே நான் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சத்தியத்தை விட்டும் தடம் புரளக்கூடியவர்கள் வரலாறுகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அருமை தோழர்களிடத்திலே நடந்த சம்பவங்களை எல்லாம் அவர்கள் மார்க்கமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த மார்க்கமாக ஆர்க்குவதற்குரிய அந்த முயற்சியை செய்வதன் காரணமாக மிக மிக பிழையான வழிகேடுகள் இந்த சமூகத்திலே உருவாகுவதற்கு அவைகள் காரணமாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், அவுலியாக்களுடைய கபர்களுக்கு சென்று அவர்களை வணங்கலாம், அவர்களிடத்திலே உதவி தேடலாம், அவர்கள் மரணித்துவிட்டவர்களிடத்திலே நாங்கள் சென்று அந்த அவுலியாக்களிடத்திலே நாங்கள் மன்றாடலாம் என்று வாதிக்கக்கூடியவர்கள் ஒரு வரலாற்று சம்பவத்தை ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். முசன்னப் இப்னு அபி ஷைபா என்ற கிரந்தத்திலே 34170 இலக்கத்திலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்திலே ஒரு பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது. மழை கிடையாது. எனவே இந்த பஞ்சம் ஏற்பட்ட பொழுது ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய பெயர் பிலால் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் ஒரு நபித்தோழர். இது இந்த ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிலால் இப்னு ஹாரிஸ் என்பவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு செல்கிறார். கபருக்கு சென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கபரிலே போய் அவர் மன்றாடுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, இஸ்தஸ்கி லி உம்மதி, உங்களுடைய உம்மத்துக்காக அல்லாஹ்விடத்திலே மழை வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மரணித்துவிட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு முன்னால் போய் கேட்கிறார். உடனே அதற்கு அடுத்த நாட்களில் அவருக்கு கனவு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து சொன்னார்களாம், உங்களுக்கு மழை பெய்யும், மழை கிடைக்கும், உமருக்கு நீங்கள் என்னுடைய சலாத்தை எட்டி வையுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கனவிலே வந்து சொன்னதாக அந்த வரலாற்று சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த அவுலியாக்களுடைய கபரிலே போய் மன்றாடலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சஹாபாக்களுடைய இந்த செயலை பிழையாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய, அவர்களுடைய பெயரால் பொய்யாக புனைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்றை ஆதாரமாக முன்வைத்துத்தான் அவர்கள் இதனை செய்யலாம் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். ஒரு இந்த கொள்கையினுடைய ஒரு ஆளுமிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் அவுலியாவினுடைய கபர்களிலே பைத்து வந்தாடுகிறீர்களே, உங்களுக்கு என்ன ஆதாரம்? அவர் இந்த வரலாற்று சம்பவத்தை கொண்டு வந்து ஆதாரமாக முன்வைக்கிறார். முன்வைத்துவிட்டு கேட்கிறார், இவர்கள் அருமை தோழர்கள், நபியினுடைய அந்த தோழர்கள், நபியினுடைய பாசறையிலே வளர்ந்தவர்கள், எனவே இவர்கள் ஒரு பிழையான ஒரு காரியத்தை செய்வார்களா, வழிகாட்டல் இல்லாத ஒரு விஷயத்தை செய்வார்களா என்று அவர் ஆதாரமாக இதனை முன்வைக்கிறார். இந்த விடயத்தை அவர்கள் அப்படி முன்வைத்தாலும் இன்று ஏகத்துவங்களை பேசக்கூடியவர்கள் ஒரு காலமும் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த வரலாற்று சம்பவத்தை ஆதாரமாக வைத்து இந்த கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த கொள்கையை இந்த சந்தர்ப்பத்திலே ஏற்றுக்கொள்ளாத அதே ஏகத்துவத்தை பேசக்கூடியவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு எதிராக வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே இந்த வரலாறுகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த வரலாற்று சம்பவங்களை ஆதாரமாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நாங்கள் தெளிவாக அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இப்படி சொல்கிறது, அவர்களுடைய வழிகாட்டல் எங்களுக்கு இப்படி இருக்கிறது என்று காட்டினால் அதனை உடைப்பதற்கு, அதனை மறுப்பதற்கு, அந்த இயற்கையான அந்த சத்தியத்தை வளைப்பதற்கு அவர்கள் கொண்டு வரக்கூடியது வரலாறுகளாக இருக்கிறது. உதாரணத்திற்கு இந்த பைஅத் இஸ்லாத்திலே நுழையும் பொழுது ஒரு மனிதர் கலிமாவையும் சொல்லி நான் தொழுகையை நிலைநாட்டுவேன், ஜகாத்தையும் கொடுப்பேன், யாரையும் நான் கொலை செய்ய மாட்டேன், பஞ்சத்துக்கு பந்து பயந்து பிள்ளைகளை கொலை செய்ய மாட்டேன், யார் மீதும் நான் படுதூறு சொல்ல மாட்டேன், 5 நேர தொழுகைகளை நான் சரியாக பேணி தொழுவேன். ஒரு அமீருக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமில்லாத விஷயங்களில் நான் செவிமடுத்து கட்டுப்படுவேன் என்று
இந்த ஒப்பந்தம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த ஜமாஅத்திலே நுழையக்கூடியவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து இந்த சத்தியத்திலே நுழைவித்தார். அதற்குரிய சுமார் 30 மேற்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை நாம் முன்வைக்கிறோம். ஆனால் இதனை உடைப்பதற்கு, இதனை தகர்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தோ அல்லாஹ்விடம் இருந்தோ தெளிவான ஆதாரம் இல்லாத இன்றைய சமூகத்திலே உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வரலாற்று சம்பவத்தை கொண்டு வருகிறார். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன் மாத்த வலைஸ ஃபி உனுக்ஹி பைஅத்துன் மாத்த மீதத்தன் ஜாஹிலியா என்று சொன்ன அந்த ஹதீஸை கொண்டு வந்தேன். அதாவது யார் இவருடைய கழுத்திலே பையத்தின்றி மரணிக்கிறாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸை அப்துல்லா பின் யஸீத் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு மனிதர் புரட்சி செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே பயன்படுத்துகிறார்கள். அதிலே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு செய்திகளை சொல்கிறார்கள். ஒன்று, من خلع يدا من طاعة لقي الله يوم القيامة لا حجة له. யார் கட்டுப்பாட்டிலிருந்து தன்னுடைய கையை உருவிக் கொள்கிறாரோ அவர் மறுமை நாளில் அல்லாஹை தனக்கு சார்பான எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவர் சந்திப்பார் என்ற செய்தியையும் சொல்லுகிறார்கள். அதே போன்று மன்மாத்து வலைசபி அணுக்கி பயாத்தும் எவருடைய கழுத்திலே பயத்தின்றி மரணிக்கிறாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்ற இரண்டு செய்திகளையும் சொல்லுகிறார். இந்த செய்திகளை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே சொன்னதன் காரணமாக எனவே இந்த ஹதீஸ் இதனுடைய இரண்டு விடயங்களும் ஸிலாபத்துக்குத்தான் பொருத்தமானது என்று வாதிடுகிறார். இப்படித்தான் அருமை தோழர்கள் விளங்கி இருந்தார்கள் என்று வாதிட்டு இந்த பயத்தை இஸ்லாத்திற்காக ஒரு மனிதர் இஸ்லாத்திலே நுழைய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அந்த பயத்தை ஹிலாபத்துக்குரிய பயத்தாக அவர்கள் மாற்றிவிடுகிறார்கள். எனவே இதற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன? அந்த அருமை தோழர் அந்த சொன்ன இடம். ஆனால் இது அந்த சம்பவம் அந்த ஹதீஸ் சொல்வதற்குரிய இடம் அல்ல. இந்த ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை இவர் இந்த அந்த காலத்திலே இருந்த அப்துல்லா பின் முதி என்பவர் அப்துல்லா பின் யஸீதுக்கு எதிராக அவர் புரட்சி செய்வதற்கு முற்பட்டதன் காரணமாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து வெளியேறுவதற்கு அவர் முயற்சி செய்வதன் காரணமாக அந்த கட்டுப்பாட்டில் இருந்து நீங்கள் வெளியேற கூடாது என்பதற்காக அவருக்கு கொடுத்த ஹதீஸ். அதனோடு சேர்த்து இந்த பையத்துடைய விடயத்தையும் சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த வரலாற்றோடு இதனை புனைத்து இதனை இணைத்து இந்த பயத் என்பதே ஹிலாபத்தில் தான் என்று அவர்கள் இணைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இதற்கான காரணம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சமுதாயங்களை குறிக்கோளாக வைத்துதான் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். ஒன்று, பையத்து செய்து இஸ்லாத்தை தழுவாமல் இருக்கக்கூடிய சமூகம். அவர்கள் அதே நிலையிலே மரணித்தால், பையத்து செய்யாமல் மரணித்தால் அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். இன்னொரு விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே உள்ளே இருப்பவர்களுக்கு சொல்லுகிறார்கள். உள்ளே இருப்பவர்கள் அந்த தலைமைத்துவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து உங்களுடைய கைகளை உருவிக்கொள்ளக் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த இரண்டு சமூகத்துக்கும் பொருத்தமான அந்த செய்தியை சொன்னபோது அந்த செய்தியை வேறு ஒரு செய்தியாக மாற்றி ஒரு பிழையான ஒரு விளக்கத்திலே தள்ளுவதற்கு அவர்கள் இந்த வரலாற்றை பயன்படுத்துகிறார். ஆனால் எவருடைய கழுத்திலே பயத் இல்லையோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே பயத் செய்யாமல் இஸ்லாத்தை தழுவாமல் இருந்த அந்த சமுதாயத்திற்காக சொன்ன ஒரு செய்தி. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இந்த பைஅத்தை செய்யாமல் இஸ்லாத்தை தழுவாமல் இருந்தவர்களை ஜாஹிலியத்தில் இருப்பவர்கள் என்பதை அடையாளப்படுத்தினார். அதனால்தான் இஸ்லாம் மக்காவிலே உதயமாகி 20 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய சமூகம் ஃபத்ஹு மக்கா மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை தழுவுகிறார். அந்த சமுதாயம் எப்படி அந்த ஜாஹிலியத்தில் இருந்து விடுபட்டார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்வதன் மூலமாகத்தான் அந்த ஜாஹிலியத்தில் இருந்து விடுபட்டார். இது சம்பந்தமான ஹதீஸ் சுனன் அபூதாவுத் என்ற கிரந்தத்தில் 2683 இலக்கத்திலும் முஸ்னத் அஹமது என்ற கிரந்தத்தில் 15431 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முழு மக்களும் 20 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த இஸ்லாத்தை தழுவுகிறார். இந்த சமுதாயத்தை பற்றி ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஃபத்ஹு மக்காவுக்கு பிறகு மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த ஒரு யுத்தம் தான் ஹுனைன் யுத்தம். அந்த ஹுனைன் யுத்தத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான கனிமத்து பொருள்கள் கிடைக்கின்றன. அந்த கனிமத்து பொருள்களை சமீபத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய சமூகத்தை சார்ந்த குறைசிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், இன்னி உஅதி குரைஷன் அதஅல்லஃபுஹும், நான் குறைசிகளுக்கு ஏன் இதனை கொடுக்கிறேன் என்றால் அவர்களுடைய உள்ளங்களை இந்த இஸ்லாத்தின் பால் கவருவதற்காக நான் கொடுக்கிறேன். ஏனென்றால் லிஅன்னஹும் ஹதீஃபு அஹ்தின் பிஜாஹிலியா, இவர்கள் ஜாஹிலியத்திற்கு புதிதானவர்கள், புதிதாக இப்பொழுதுதான் இவர்கள் ஜாஹிலியத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலும் சொன்னார்கள். இந்த சமூகம், உன்னுடைய இந்த சமூகம் ஜாஹிலியத்திற்கு புதிது இல்லை என்றிருந்தால் இந்த காபாவை அதனுடைய சரியான அஸ்திவாரத்தின் படி நான் உடைத்து கட்டியிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் என்றால், அப்பொழுதுதான் 20 வருடத்திற்கு பிறகு இஸ்லாம் தோன்றி 20 வருடத்திற்கு பிறகுதான் அந்த மக்களிலிருந்து அந்த ஜாஹிலியத் வெளியேறி இருக்கிறது. அந்த ஜாஹிலியத் எப்படி அவர்களுக்கு வெளியேறியது என்றால், எப்படி அந்த ஜாஹிலிய மரணத்திலிருந்து அவர்கள் தப்பி வந்தார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்ததன் மூலமாகத்தான் அந்த ஜாஹிலியத்திலிருந்து விடுபட்டார்கள் என்ற செய்தியை அபூதாவித், அதே போன்று அஹ்மத், நசாயி போன்ற கிரந்தங்களிலே நாங்கள் தெளிவாக பார்க்க முடியும். எனவே இதுதான் நேரடியான தெளிவான ஒரு ஹதீஸின் மூலமாக விளங்கக்கூடிய அந்த தெளிவான விளக்கம். ஆனால் இந்த விளக்கத்தை விட்டு தடுமாறி இதிலிருந்து பிசகி வரலாற்றை எடுப்பதன் மூலமாக இந்த பைஅத்தை இல்லாமலாக்கக்கூடிய அந்த முயற்சியை இந்த சமூகத்திலே உள்ளவர்கள் செய்வதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதே போன்றுதான் இந்த இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட மூலாதாரங்களை இந்த வரலாறுகளை எடுப்பதன் மூலமாகத்தான் பிரிவினைகளை இந்த சமூகத்திலே ஏற்படுவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். இன்று பிரிவினைகள் உருவாகுவதற்கும் அது சரிகாண்பதற்கும் அல்லாஹோ அவனுடைய தூதரோ இடம் கொடுக்கவே இல்லை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய அல் குர்ஆனி வசனங்கள் தெளிவாக இருக்கின்றன. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இதே போன்ற எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா சொன்ன செய்தி என்னவென்றால், நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பல பிரிவுகளாக ஆக்கிவிட்டார்களோ அத்தகைய இணை வைப்பாளர்களோடு நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த பிரிவினை கண்டிக்கிறான். நீங்கள் அனைவரும் அல்லாஹினுடைய வேதத்தை பற்றி பிடித்து, அல்லாஹினுடைய கயிற்றை பற்றி பிடித்து நீங்கள் ஒற்றுமையாகுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவ்வளவு தெளிவான அல்லாஹினுடைய தடைகளும் எச்சரிக்கைகளும் வந்தாலும் இன்று பிரிவினைகள் சர்வ சாதாரணமாக இருக்கின்றன. ஏன்? அதற்குரிய அடிப்படை காரணம் வரலாறுகள் மூலாதாரமாக எடுக்கப்படுகின்றன. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரிவாக பிரிந்திருந்தார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரிவாக பிரிந்திருந்தார்கள் என்றெல்லாம் அந்த வரலாறுகளை வைத்து இந்த பிரிவுகளுக்கு ஆதாரம் தேடுகிறார்கள். அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிரிந்திருந்தார்கள் என்று பிரிவினைக்கு ஆதாரம் தேடுகிறார்கள். எனவே வரலாறுகளின் மூலமாகத்தான் இந்த பிரிவினையை நிறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இஸ்லாம், அல்லாஹ்வினுடைய வஹி, குர்ஆன், சுன்னா இந்த பிரிவினைக்கு இடம் கொடுக்கவில்லை. அதே போன்று அந்த பிரிவினையும் இந்த வரலாறுகளின் மூலமாக அனுமதிக்கப்பட்டு அந்த பிரிவினைகளுக்கு மத்தியிலே யுத்தங்கள் மூழ்வதற்கு கூட இந்த வரலாறுகள் தான் ஆதாரமாக இருக்கின்றன. ஆனால் அல்லாஹோ அவனுடைய தூதரோ முஸ்லீம்களுக்கு மத்தியிலே யுத்தங்கள் நடப்பதை ஒரு காலமும் அனுமதிக்கவில்லை. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிபாபுல் முஸ்லிம் ஃபுஸூக்குன் வகிதாலுஹு குஃபர். ஒரு முஸ்லிமை திட்டுவது என்பது பாவம், அவனோடு சண்டை பிடிப்பது என்பது, அவனை கொலை செய்வதற்கு முயற்சி செய்வது என்பது குஃபர், நிராகரிப்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதல் தகல் முஸ்லிமான் பிசைஃபைஹிமா வல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். இரண்டு முஸ்லிம்கள் தங்களுடைய வாள்களால் சந்தித்துக் கொண்டால் கொன்றவனும் நரகம், கொல்லப்பட்டவனும் நரகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். லா தர்ஜிஉ பாதி குஃபாரன் يضرب بعضكم اعناق بعض. உங்களில் சிலர் சிலருடைய கழுத்துகளை வெட்டி கொலை செய்வதன் காரணமாக நீங்கள் காஃபிர்களாக திரும்பி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே செய்த இறுதி உபதேசம். இவைகளை எல்லாம் தாண்டி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படலாம், அவர்களுக்கு மத்தியிலே சண்டைகள் வரலாம், அவர்களுக்கு மத்தியிலே யுத்தங்கள் மூளலாம் என்பதற்கெல்லாம் எதிலிருந்து ஆதாரம் எடுக்கப்படுகிறது என்றால், இந்த வரலாறுகளின் மூலமாக, பிழையான இந்த வரலாறுகளின் மூலமாக, பொய்யாக சோடிக்கப்பட்ட வரலாறுகளின் மூலமாக ஆதாரம் எடுக்கப்படுகிறது. ஜமல் யுத்தம் நடைபெற்றது, அந்த ஜமல் யுத்தத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே யுத்தம் ஏற்பட்டது, ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் இந்த வரலாறுகளை தூக்கி அவர்கள் போதிக்கிறார்கள். அதே போன்று ஹர்ரா யுத்தம் நடைபெற்றது, அந்த ஹர்ரா யுத்தத்திலே மதீனாவிலே ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் அவர்கள் பாலியல் வல்லுறவுகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்றெல்லாம் வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இவைகளை நம்பி இந்த கொலைகளுக்கு ஆதாரம் தேடுகிறார்கள். அதே போன்று இந்த சிஃபின் யுத்தம் என்று நடைபெற்றது என்றெல்லாம் பல பிழையான சோடிக்கப்பட்ட வரலாறுகளை முன்வைத்து அருமை தோழர்கள் எல்லாம் சண்டை பிடித்துக் கொண்டார்கள், ஒருவரை ஒருவர் கொலை செய்தார்கள், பல பிரிவுகளாக பிரிந்திருந்தார்கள். எனவே இவைகளெல்லாம் மார்க்கத்திலே சர்வ சாதாரணம் என்று வரலாற்றை கொண்டு வந்து அல்லாஹும் அவனுடைய தூதரும் தெளிவாக தடுத்த, தெளிவாக நிராகரித்த அந்த விடயங்களை எல்லாம் இன்று மாற்றி அமைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இந்த இஸ்லாத்தினுடைய இயற்கையான இந்த தன்மைகள் தெளிவாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இன்று இந்த இஸ்லாத்தினுடைய தன்மைகள், அந்த சத்தியத்தினுடைய சரியான தன்மைகள் மாற்றப்படுவதற்குரிய அடிப்படை காரணம் என்னவென்றால், இன்று யூத கிறிஸ்தவர்களை இந்த சமூகம் பின்பற்றுகிறார். யூத கிறிஸ்தவர்கள் எப்படியெல்லாம் மார்க்கத்தை பால்படுத்தினார்களோ, எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை போற்றி திரித்தார்களோ, எப்படியெல்லாம் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பிரிந்து சென்றார்களோ, அதை விடவும் தாண்டி கூடுதலாக இன்று இஸ்லாமிய போர்வையிலே இருக்கக்கூடியவர்கள் செய்கிறார்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டு மொத்தத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள், நீங்கள் முன் சென்ற அந்த சமுதாயத்தினுடைய அந்த நடைமுறைகளை சான் சானாக முளம் முளமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தோழர்கள் கேட்டார்கள், யூத கிறிஸ்தவர்களையா நாங்கள் பின்பற்றுவோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவன், வேறு யாரை நீங்கள் பின்பற்றுவீர்கள்? எனவே யூத கிறிஸ்தவர்கள் எப்படி அந்த மார்க்கத்திலே கையாடல்கள் செய்தார்களோ, அல்லாஹ்வினுடைய அந்த வேதத்திலே கையாடல்கள் செய்தார்களோ, தங்களுடைய கைகளால் எழுதி வைத்து விட்டு ஹாதாவின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொன்னார்களோ, அதே போன்றுதான் இந்த வரலாறுகளை தங்களுடைய கைகளால் எழுதிவிட்டு, இஜ்மாவு சஹாபாக்களை தங்களுடைய கைகளால் எழுதிவிட்டு, இஜ்மாக்களை தங்களுடைய கைகளால் எழுதிவிட்டு இதுவும் அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான் என்று அவர்கள் சொல்வதற்கு முயற்சி செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று யூத கிறிஸ்தவர்கள் வேதத்தினுடைய அந்த சரியான கருத்தை கொடுக்காமல் அதனுடைய சரியான நோக்கத்துக்கு அதனுடைய கருத்துக்களை கொடுக்காமல் அவர்கள் திரித்தார்கள். அதே திரிவு வேலைகள், திரிவு தாளங்கள் இன்றும் நடப்பதை நாங்கள் தெளிவாக அவதானிக்கிறோம். அதே போன்று யூத கிறிஸ்தவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்தார்கள். அந்த பிரிவிலே ஒரே ஒரு கூட்டம் தான் சுவனம் செல்லும். அதைவிடவும் தாண்டி கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத் பல பிரிவுகளாக பிரியும். அதிலும் ஒரே ஒரு கூட்டம்தான் சுவனம் செல்லும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இதே போன்றுதான் இன்று அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய சகல கலாச்சாரங்களும் சகல விடயங்களும் மார்க்கமாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய நபிக்காக அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். அதே பிறந்த நாள்களை தங்களுடைய நபிக்காக இந்த சமுதாயம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்குரிய ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விடயங்களிலும் இந்த மார்க்கத்திலே கையாடல்கள் அதனுடைய இயற்கை தன்மைகள் மாற்றப்படுவதற்குரிய அடிப்படை காரணம் என்னவென்றால் யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த கலாச்சாரங்கள், அவர்களுடைய அதே நடைமுறைகள், அவர்கள் மார்க்கத்தை எப்படியெல்லாம் பால்படுத்தினார்களோ, பால்படுத்தி அல்லாஹினுடைய கோபத்திற்கும் அல்லாஹினுடைய சாபத்திற்கும் உள்ளாகினார்களோ, அதே விடயங்கள் இந்த சமுதாயத்திலும் நடைபெறுவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். அதே போன்று இந்த இஸ்லாத்தினுடைய இயற்கையான தன்மைகளிலே ஒன்று என்னவென்றால், இந்த சத்தியத்தினுடைய இயற்கையான தன்மை என்னவென்றால் ஒரு ஜமாஅத்தாக செயல்படுவது. ஒரு அமீருக்கு கீழால் சரியாக ஒற்றுமையாக செயல்படுவது என்பது இந்த இஸ்லாத்தினுடைய இயற்கையான தன்மைகளிலே ஒன்று, சத்தியத்தினுடைய இயற்கையான தன்மைகளிலே ஒன்று. ஆரம்ப காலம் முதல் நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அந்த நபிமார்கள் வந்து சொன்ன விடயங்கள் என்னவென்றால், ஃபத்தகுல்லாஹ வாதியூன், நீங்கள் எல்லாம் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்றுதான் வந்து அழைத்தார்கள். அந்த நபிமார்கள் வரும்போதெல்லாம் அவர்கள் அதிகாரங்களை கொண்டு வரவில்லை, ஆட்சிகளை கொண்டு வரவில்லை. அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களும் இந்த சத்தியத்தை கொண்டு வந்து அல்லாஹை அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த நபிமார்கள் சோதனைக்குட்பட்டவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனூ மாஹு மதா நஸ்ருல்லாஹ். அவர்கள் அந்த தூதரோடு இருந்தவர்களும் ஆட்டி அசைக்கப்பட்டார்கள். எந்த அளவென்றால் அல்லாஹினுடைய உதவி எப்பொழுது வரும், அல்லாஹ் எப்பொழுது எங்களுக்கு உதவி செய்வான் என்று அவர்கள் ஏங்குகின்ற அளவுக்கு அவர்கள் ஆட்டி அசைக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவ்வளவு கடுமையான இன்னல்களுக்கு மத்தியில் ஆட்சி அதிகாரம் இல்லாத சந்தர்ப்பத்திலெல்லாம் அந்த நபிமார்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று அழைத்தார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா ஒட்டு மொத்தத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பிஇத்னில்லாஹ், நாங்கள் எந்த ஒரு தூதரையும் அல்லாஹினுடைய உத்தரவு கொண்டு கட்டுப்படுவதற்காகவே தவிர நாங்கள் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபிமார்களை பொறுத்தவரையில் அந்த நபிமார்கள் 10 பேரை கொண்ட சமுதாயமாக இருந்தார்கள், 5 பேரை கொண்ட சமுதாயமாக இருந்தார்கள், 3 பேரை கொண்ட சமுதாயமாக இருந்தார்கள், 2 பேரை கொண்ட ஒரு சமுதாயமாக இருந்தார்கள், 1 பேரை கொண்ட சமுதாயமாக இருந்தார்கள், தனி ஒரு சமுதாயமாக ஒரு நபி இருந்திருக்கிறார்கள். அந்த தூதர்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். எனவே இஸ்லாத்தினுடைய இயற்கையான தன்மை என்னவென்றால் கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரம் தேவையில்லை, தக்குவா இருந்தால் போதுமானது, அல்லாஹினுடைய அச்சம் இருந்தால் போதுமானது. எவர்கள் அல்லாஹை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் அல்லாஹுக்காக அந்த அமீருக்கு கட்டுப்படுகிறார்கள், அல்லாஹுக்காக அந்த தூதருக்கு கட்டுப்படுகிறார்கள். எனவே அவர்களிடத்திலே இந்த அதிகாரம் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين இந்த மறுமை வீட்டை நாங்கள் யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் யாரெல்லாம் உயர்வை நாடாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் குழப்பத்தை நாடாமல் இருக்கிறார்களோ, எவர்கள் அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த மறுமை வீட்டை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நான் அல்லாஹுக்கு அஞ்சுகிறேன் என்றால் அந்த அமீருக்கு அதிகாரம் இருந்து அவர் பிடித்து என்னை கட்டுப்படுத்தி என்னை தண்டித்து எனக்கு ஒரு ஒரு இறுக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தினால்தான் நான் கட்டுப்படுவேன் என்பது ஒரு தக்வா உடையவருடைய அடையாளம் அல்ல. அவர் அல்லாஹை அஞ்சினால் அவருக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது, அவர் நிச்சயமாக கட்டுப்படுவார். அவருக்கு சுவர்க்கம் தேவை என்றால் அவர் உயர்வை நாடமாட்டார், கட்டுப்படுவார். அவருக்கு சுவர்க்கம் தேவை என்றால் அவர் குழப்பத்தை நாடமாட்டார், அவர் கட்டுப்படுவார். உயர்வை நாடாதவர்கள், குழப்பத்தை நாடாதவர்கள், தங்களுக்கு நியமிக்கப்பட்ட அமீர் ஒரு ஹபஷா நாட்டு அடிமையாக இருந்தாலும், தமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு அமீர் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டவராக இருந்தாலும், தமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு அமீர் தலைமுடி அதாவது கொடிமுந்திரி பழத்தை போன்று இருந்தாலும் அவர் கட்டுப்படக்கூடியவராக இருப்பார் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த சத்தியத்தினுடைய அந்த இயற்கையான தன்மை என்னவென்றால், அதிகாரம் இல்லாமலும் இந்த ஜமாஅத் செயல்படும், அதிகாரம் இல்லாமலும் ஒரு அமீர் செயல்படுவார். அதற்கு தக்வா உடைய முஸ்லீம்கள், அல்லாஹை அஞ்சக்கூடிய முஸ்லீம்கள் அவர்கள் பரிபூரணமாக ஒத்துழைப்பார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று கடிவாளமிடப்பட்ட ஒட்டகத்தை போன்று அவர்கள் ஒத்துழைப்பார்கள். எப்பொழுதோ அல்லாஹுக்கு முரணாகவும் அவனுடைய தூதருக்கு முரணாகவும் அந்த அமீர் இந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வருகிறாரோ அப்பொழுதுதான் அவர்கள் முரண்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக அந்த அல்லாஹினுடைய வேதம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த சத்தியத்தை பொறுத்தவரையில் அதனுடைய இயற்கை தன்மை அது இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. அது மாற்றப்பட்டிருப்பதன் காரணமாக அசத்தியமாக மாறியிருக்கிறது. எனவே இந்த அசத்தியங்களை பொறுத்தவரையில் அதனுடைய ஒவ்வொரு அம்சங்களும் இந்த பூமியில் மனிதர்களால் மனிதர்களுடைய கரங்கள் புகுந்து விளையாடியதால் உருவாக்கப்பட்ட விடயங்கள் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சுருக்கம் என்னவென்றால், இந்த சத்தியம் என்பது அது ஒன்றுதான், அது பல வழிகள் கிடையாது. எப்படி இந்த பரந்து விரிந்த இஸ்லாத்தை நீங்கள் ஒரு ஜமாஅத்துக்குள்ளே உள்ளடக்குவீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு ஜமாஅத்துக்குள்ளே உள்ளடங்கினால்தான் அது இஸ்லாம். அது பல வகைகளுக்கு பிரிந்து சென்றால் அது இஸ்லாம் அல்ல என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சத்தியவாதிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய ரப்பு ஒரே ஒருவன்தான். எனவே அந்த ரப்பு ஒருவனாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ் காட்டிய வழி ஒன்றுதான். அந்த ஒரு வழி எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ் வஹி மூலமாக இறக்கிய அந்த விடயத்தை மட்டுமே அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த சத்திய இயற்கையான அந்த இஸ்லாத்திற்குள் இறுதி வரைக்கும் வாழ்ந்து வர்ணிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இந்த உபதேசத்தை நாம் கேட்டோமோ அதே உபதேசத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய அந்த நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவை நாங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருந்தோம், அதாவது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குற்றச்சாட்டுகளுக்கான பதில்கள் அப்படின்னு. அந்த புத்தகம் தமிழ் வடிவிலும் இருக்குது, சிங்கள மொழியிலையும் இருக்குது. அந்த புத்தகங்களை வந்து ஒவ்வொரு சகோதரர்களும் எடுத்துக்கொள்ளுங்க. அதை எடுத்து உங்களால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர்களுக்கு கொடுத்து அவங்க இஸ்லாத்தை தழுவாங்களாக இருந்தால் நிச்சயமாக அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு கூலி இருக்குது. இந்த விஷயத்தில் ஒவ்வொரு சகோதரர்களும் கவனம் செலுத்துங்க. அதே போல் ஒவ்வொரு உமராக்களும் இந்த புத்தகங்களை உங்களோட பகுதிகளுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அது நிச்சயமாக பல ஆதாரபூர்வமான செய்திகளை வைத்து துவக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதே போல் அது பெண்கள் பகுதியிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்ட பெண்கள் அதற்குரிய ஹதியாக்களை கொடுத்து நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது பெயர் செய்கிறதுக்கு யாராவது சரி சகோதரர் இருந்தால் அவங்க வந்து இப்போ சந்திக்கலாம், அவங்கள்ட்ட இஸ்லாத்துக்குரிய அந்த பயத்தை எடுக்கப்படும். அதே போல் பயம் செய்யக்கூடிய பெண்கள் இருந்தால் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வருவோம். அவங்க வந்து இங்கே ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸுக்குள்ள வந்து இருந்தால் நாங்கள் அங்கே பக்கத்தில் இருந்து நாங்கள் பயத்தெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த தர்பியா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பல சிரமங்களுக்கு மத்தியில், பல கஷ்டங்களுக்கு மத்தியில், பல சிரமங்களுக்கு மத்தியில் வந்து அதாவது ஏற்பாடு செய்யப்பட்டு அது நடத்தப்பட்டது. அப்போ உணவு விஷயங்களையும் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவுதான் அது சரியாக நடக்கணும்னு நாங்கள் திட்டமிட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, அதில் சில பிழைகள் நடந்துட்டது. எனவே அதிலே யாராவது சரி மனம் நொந்திருந்தால், கஷ்டப்பட்டிருந்தால் அந்த சகோதரர்கள் நீங்கள் அல்லாஹுக்காக பொறுத்து கொள்ளுங்கள். அதே போல வந்து இந்த தர்பியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரியணும். இதே போன்ற நிகழ்ச்சிகள் எதிர்காலத்தில் நடத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் நீங்கள் வந்து அந்த உரிய பிரயோஜனத்தை அடைஞ்சு கொள்ளுங்க. அதே போல இந்த தர்பியா நிகழ்ச்சி மிகச்சிறப்பான நல்ல முறையில் நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு வழங்கி அனைத்து சகோதரர்கள், ஏத்தாலையில் சகோதரர்கள் இருக்கிறாங்க, உணவுக்கு அவங்க பல ஏற்பாடுகளை செஞ்சாங்க, அதே போல உடலால் அவங்க பல சிரமங்களை இந்த தர்பியா நடக்கணுங்கிறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த சகோதரர்களுக்காக ஒவ்வொரு சகோதரர்களும் நாங்கள் துவா செஞ்சு கொள்ளணும். அல்லாஹு தஆலா அவங்களுக்கு நல்ல கூலிகளை கொடுக்கணும். அதே போல புத்தளத்தில் உள்ள சகோதரர்களும் அந்த உணவுகளுக்காக, அதே போன்று இந்த தர்பியா சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக அவங்களால் முடியுமான பங்களிப்புகளை செய்திருந்தாங்க, அவங்களுக்காகவும் நாங்கள் எங்களை துவாக்கல்ல சேர்த்துக்கொள்வோம். இதில் பங்களிப்பு செய்த எல்லா சகோதரர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரா.